சீல ஜீவன் விட்ட ஜீவனுள்ள தேவனே,
ஜீவனுள்ள தேவனே,
இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சியோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். தினமும் இந்நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
அதிகாலையிலேயே வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்பதற்காக வானொலியை இயக்கி காத்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, அன்பராம் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இன்று நாம் உபாகமும் 6 அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்திலும் அன்பும் கீழ்ப்படுதலுமே கருத்தாயிருக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்தது போல உபாகமம் புத்தகத்திலே அன்பு கீழ்ப்படிதல் இந்த இரண்டு வார்த்தைகளும் முக்கியத்துவப்படுத்தி கூறப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணமும் கீழ்ப்படிதலும் அல்ல, அன்பும் கீழ்ப்படிதலும். தேவனுடைய அன்புதான் நியாயப்பிரமாணத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கற்பனையின் அடிப்படையே அன்புதான். எனவே சுவிசேஷத்தின் அடிப்படை உபாகமம் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நானும் நீங்களும் தேவனை நேசிக்கிறோம் என்பதை நம்முடைய கீழ்ப்படிதலின் மூலமாக நாம் அவருக்கு காட்டுகிறோம். யோவான் 14 அதிகாரம் 15 வசனத்திலேயும் இதே சத்தியம்தான் கூறப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஒரு மனிதனை சோதிக்கும் ரசாயனம் இதுதான். நாம் அவரை நேசிப்போம் என்றால் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவோம். ரட்சிப்பு ஒரு அன்பின் அடிப்படையிலே கொடுக்கப்படுவதுதான். நாம் அவரை நேசிக்கிறோம் ஏனென்றால் அவர் நம்மை முதலாவது நேசித்தார். இதைத்தான் 1 யோவான் 4 அதிகாரம் 19 வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுதும், கற்பனைகளிலெல்லாம் பிரதானமான கற்பனை, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதுதான் என்று கூறியிருக்கிறார். ஆம், நம்முடைய கீழ்ப்படிதலே நம்முடைய அன்பின் வெளிப்பாடு. கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தேவையானதா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், புதிய ஏற்பாட்டிலே அன்பை குறித்து புதிதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய அன்பு சரித்திரத்திலே இயேசு மனுஉறு எடுத்ததினாலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 5 அதிகாரம் 8 வசனத்திலே, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுகிறார் என்று வாசிக்கிறோம். ஆம், அவர் நமக்காக மரித்தார். அருமையானவர்களே, இஸ்ரவேலிலே அடிமைகளாய் இருந்தவர்களை விடுதலை செய்து வெளியே கொண்டு வருவதனாலே அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. இது ஒரு வகையான அன்பு. அடுத்து, அவர் நமக்காக மரித்ததினாலே தமது அன்பை அவர் வெளிப்படுத்தினார். அது மற்றும் ஒரு வகையான அன்பு. சீனாய் மலையின் உச்சியிலிருந்து ஒரு காரியத்தை சொல்வது வேறு, கீழே இறங்கி வந்து மனுஉறு எடுத்து நம்மை போல் வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரிப்பது வேறு. அருமையானவர்களே, நான் மீண்டும் கூற விரும்புகிறேன், ரட்சிப்பு அன்பின் அடிப்படையில் வந்தது. 1 யோவான் 4 அதிகாரம் 10 வசனத்திலே, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். மோசேயின் இரண்டாவது உரையிலேதான் இன்னமும் நாம் இருக்கிறோம். உபாகமம் 5 அதிகாரம் முதல் 7 அதிகாரம் வரை 10 கற்பனைகளை மீண்டுமாக சொல்லி அதற்குரிய விளக்கங்களை மோசே கொடுக்கிறார். உபாகமம் 6 அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. அருமையானவர்களே, இங்கே கீழ்ப்படுதலுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல உலகத்திலே இரண்டு வகையான மக்கள் கூட்டத்தினர் இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தினர் கர்த்தரை நேசிக்கிறார்கள், மற்றவர்கள் அவரை பகைக்கிறார்கள். அவருடைய இருதயத்திலே உள்ள எண்ணம் அவருடைய கீழ்ப்படிதலினாலோ கீழ்ப்படியாமையினாலோ வெளிப்படுத்தப்படுகிறது. உபாகமம் 5 அதிகாரம் 29 வசனத்தை பாருங்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் எந்தெண்டைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கூறியிருப்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். ஏசாயா 29:13, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம்படுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனைகளாயிருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா, சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவை எப்படி கடிந்து கொண்டார் பாருங்கள். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். சீமோன் பேதுருவுக்கு இயேசு கட்டளை கொடுத்த பொழுதும் முதலாவது அவர் கேட்ட கேள்வி என்ன? யோனாவின் குமாரனாயே சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றுதான் கேட்டார். அருமையானவர்களே, பரலோகத்திலே மிக அற்புதமான காரியம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் நம்மை எவ்வளவு அதிகமாய் நேசித்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நமக்காக அவரையே எப்படி கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்வதேயாகும். பரலோகத்திலே நமக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது சிறந்த காரியம், நான் எல்லாரையும் நேசிக்கிறவனாய் இருக்க வேண்டும், எல்லாரும் என்னை நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காரியங்கள்தான் பரலோகத்தை ஒரு அருமையான இடமாக மாற்ற முடியும். உபாகமம் 6:3. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. தேவனுடைய எல்லா கற்பனைகளையும் நாங்கள் கைக்கொள்வோம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள். ஆனால் அதிலே அவர்கள் குறைவுபட்டார்கள். இன்றைக்கும் நாமும் அதிலே குறைவுபடுகிறவர்களாயிருக்கிறோம். இப்பொழுது ஒரு மிக முக்கியமான வாக்கியத்தை பார்க்கப் போகிறோம். உபாகமம் 6:4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இது மிக உன்னதமான ஒரு வாக்கியம். கர்த்தர் என்ற எபிரேய வார்த்தை யாவே என்பது. இது ஏகோவா என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தேவன் என்பது ஏலோகிம் என்ற வார்த்தையாகும். ஏலோகிம் என்பது பன்மையான ஒரு வார்த்தை. எத்தனை எண்ணிக்கை என்பதை குறித்து எங்கேயுமே கொடுக்கப்படவில்லை. எனவே 3 என்று நாம் அதை யூகித்துக் கொள்கிறோம். இவரே மொழியிலே ஒரு பெயர் சொல்லானது ஒருமையாகவும் இருக்க முடியும், பன்மையாகவும் இருக்க முடியும். ஒரு பெயர் பன்மையாக இருந்து எத்தனை எண்ணிக்கை என்று கொடுக்கப்படவில்லை என்றால் அது 3 என்று எண்ணப்படுகிறது. இது திருத்துவத்தை குறிக்கிறதா இருக்கிறது. எனவே இங்கே எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டுமென்றால், இஸ்ரவேலே கேள், யெகோவாவாகிய நம்முடைய திருத்துவம் ஒரே யெகோவாவாய் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் அன்று விக்கிரக ஆராதனையின் மத்தியிலே வாழ்ந்தார்கள். அந்நாட்களிலே இருந்த எல்லா தேசத்து மக்களும் பல வகையான தெய்வங்களை வழிபட்டு வந்தார்கள். இஸ்ரவேல் தேசம் உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய செய்தி தேவன் ஒருவரே என்பதுதான். யெகோவாவாகிய நம்முடைய தேவன் ஒருவராயிருக்கிறார். இது பல விக்கிரகங்களை வணங்கும் உலகத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்க வேண்டிய செய்தியாயிருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையிலே இருக்கிறது. பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் சமுதாயங்கள் உண்டு, தேவனே இல்லை என்று சொல்கிற சமுதாயங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கும் நாம் உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய செய்தி திருத்துவமே. தேவன் பிதாவாயிருக்கிறார், குமாரனாயிருக்கிறார், பரிசுத்தாவியானவராயிருக்கிறார். அதே யெகோவாவை குறித்து தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் தேவனாயிருக்கிறார், திருத்துவமாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஒரே யெகோவா. உபாகமம் 6:5 பாருங்கள். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஒருமுறை வேதபாரகன் ஒருவன் இயேசுவினிடத்திலே வந்து, எல்லாருக்கும் அவர் நன்றாய் பதில் சொன்னார் என்பதை அறிந்தவனாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு உப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். இதை மார்க் 12:28-31 பார்க்கிறோம். இந்த நிலைமைக்கு நாம் எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? நம்மிலே அநேகர் இப்படிப்பட்ட உயர்வான நிலைமைக்கு இன்னமும் வரவில்லை என்றுதான் கூறுவோம். நாம் நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்திலே அன்பு கூறவில்லை. தேவன் எதிர்பார்க்கும் இந்த அளவு வரை நானும் வளர வாஞ்சிக்கிறேன். ஆனால் பல சமயங்களிலே நானும் தவறியிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலோடு சேர்ந்து தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இதைத்தான் பவுல் பிலிப்பியர் 3 11-16 சொல்லியிருக்கிறார். நான் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியாது, அவரை இன்னும் அதிகமாக நான் நேசிக்க வாஞ்சிக்கிறேன். இதைத்தான் சீமோன் பேதுருவினிடத்திலேயும் இயேசு கேட்டார், சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இன்றைக்கும் என்னிடத்திலும் உங்களிடத்திலேயும் இதே கேள்வியைத்தான் அவர் கேட்கிறார். அவரை நேசிக்க கற்றுக்கொள்வது, அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து அவரை குறித்து மேலும் மேலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அவர் ஆயிரங்களில் சிறந்தவர், அழகில் சிறந்தவர், அவரே நம்முடைய தேவன். பேதுரு சொல்லும்பொழுது, ஆண்டவரே நாங்கள் யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று தெளிவாய் சொல்கிறார். ஆம், அவரே நம்முடைய இரட்சகர், அவரே நம்முடைய ஆண்டவர், அவரே நம்முடைய தேவனாயிருக்கிறார். அவரை நாம் தொழுது கொள்கிறோம், அவரை மேலும் மேலும் நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். அருமையானவர்களே, உங்களுக்கு அவர் எப்படிப்பட்டவர்? உபாகமத்திலே மிக தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. மேலும் இயேசு லேவியராமம் 19:18 சேர்த்து, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னார். முதலாவது கற்பனைக்கு இரண்டாவது கற்பனை இணையானது என்று சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு மனிதர்களை பகைக்க முடியாது. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஞாபகம் இருக்கிறதா? சவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திய பொழுது அவனிடத்தில் இயேசு என்ன கேட்டார்? சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்றுதான் கேட்டார். இன்றைக்கும் சில கிறிஸ்தவர்களை பார்த்து கர்த்தர் இதைத்தான் கேட்கிறார். தேவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவரை நேசிக்கிறோம் என்று அவர்கள் கூறினாலும் என்னை ஏன் நீங்கள் துன்பப்படுத்துகிறீர்கள் என்றுதான் இயேசு கேட்கிறார். ஒருவேளை அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம், இல்லை ஆண்டவரே நாங்கள் உம்மை துன்பப்படுத்தவில்லை, நேசிக்கிறோம் என்று சொல்லலாம். அதற்கு ஆண்டவர் பிரதித்திரமாக, அப்படியென்றால் ஏன் இந்த குறிப்பிட்ட மனிதனை குறித்து நீ குறை பேசிக் கொண்டிருக்கிறாய்? கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கிற எத்தனையோ ஊழியர்களுக்கு நீ ஏன் எதிர்த்து நிற்கிறாய்? நீ உதவியாளராய் இருப்பதற்கு பதிலாக திருச்சபையிலே ஊழியங்களுக்கு ஏன் இடையூறாய் இருக்கிறாய் என்று கேட்கிறார். அருமையானவர்களே, நாம் அவரை நேசிக்கிறோம் என்று சொல்வதை குறித்து கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்ற சக விசுவாசிகளை நாம் பகைத்துக் கொண்டு அவரை நேசிக்கிறோம் என்று சொல்லவே முடியாது. தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு மற்றும் ஒருவருடைய ஊழியத்தை நீங்கள் கெடுத்து பேச முடியாது. இது வெளிப்படையான மாய்மாலம். உபாகமம் 6:6 பாருங்கள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. தாவீது கூறியது நினைவிருக்கிறதா? 119:11, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இந்த இடத்திலேதான் கர்த்தருடைய வார்த்தைகளை நானும் நீங்களும் வைத்துக் கொள்ள வேண்டும். இது நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். உபாகமம் 6:7-9 பாருங்கள். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக் குறியாய் இருக்க கழுவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இதே காரியத்தை அப்போஸ்தலனாய பவுல் எபேசியர் 6:4 இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பிள்ளைகளை ஒழுக்கத்திலேயும் கண்டிப்பிலேயும் கர்த்தரை குறித்து கற்றுக் கொடுத்து வளர்ப்பதிலேயும் பெற்றோரே பொறுப்புள்ளவர்களாயிருக்கிறார்கள். பெற்றோரின் பொறுப்பை குறித்து வேதத்தின் பல இடங்களிலே நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 22:6 பாருங்கள். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இவ்வாறு கூறியிருப்பதனாலே நீங்கள் விரும்புகிற வழியிலே அவனை பயிற்றுவிக்க வேண்டும் என்பதல்ல, அவனுக்கென்று தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியிலே தேவனோடு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். இவ்வாறு கூறுவதன் பொருள் என்ன? நீங்கள் தேவனுக்கு அருகிலே மிக நெருக்கமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த கர்த்தருடைய நியாயப்பிரமாண வசனங்கள் எப்பொழுதும் அவர்களுடைய கண்களுக்கு முன்னாலேயும் இருக்க வேண்டும். இன்று கண்களுக்கு எதிரே வைக்கப்பட்டிருக்கிற பெரிய பெரிய விளம்பர பலகைகள் என்ன சொல்கிறது? போதைப் பொருட்களை குறித்தும் தீமையான காரியங்களை குறித்தும் பெரிய விளம்பரங்கள் வருகிறது. அதுதான் இன்றைக்கு கண்களுக்கு முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிறது. தொலைக்காட்சியிலே இன்னும் மற்ற வானொலியிலே விளம்பரப்படுத்தப்படுவது எது? அடிக்கடி இளைஞர்களுடைய கண்களிலேயும் காதுகளிலேயும் படுவது எது? அவர்கள் எதை அதிகமாக பார்க்கிறார்களோ கேட்கிறார்களோ அப்படிப்பட்ட காரியங்களுக்கு தங்களை அர்ப்பணித்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட விளம்பர பலகைகள் வைக்கப்படுவது போல கர்த்தருடைய வார்த்தைகள் கண்களுக்கு முன்பதாக வைக்கப்பட வேண்டும். இந்த வசனத்தை கருத்து வசனமாக கொண்டு, இதை ஊழியமாக கொண்டு, பல இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதி வைக்கிற ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஒவ்வொரு திசையிலே திரும்பும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை மனிதனை சந்திக்க வேண்டும். ஏனென்றால் மனிதனுடைய இருதயம் மிக எளிதாக தேவனுடைய வழிகளை மறந்து போகக்கூடியது. எனவேதான் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே சென்று கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் காலங்களிலே அவரை அவர்கள் மறந்து போகக்கூடாது என்பதை குறித்து எச்சரிக்கிறார். இது வினோதமான காரியமாயிருக்கிறது. ஏனென்றால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது ஆசீர்வதித்தவரை மறந்து போகும் தன்மையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். உபாகமம் 6:13, உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தைக் கொண்டே ஆணையிடுவாயாக. இயேசு பிசாசினாலே சோதிக்கப்பட்ட பொழுது இந்த வசனத்தை தான் மேற்கோளாக காட்டினார். இதை மத்தேயு 4:10 லூக்கா 4:8 நாம் பார்க்கலாம். உபாகமம் 6:16 பாருங்கள். நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. இயேசு பிசாசினால் சோதனையை சந்தித்த பொழுது அவர் பயன்படுத்திய மற்றொரு வசனம் இது. இதை குறித்து மத்தேயு 4:7 லூக்கா 4:12 நாம் வாசிக்கலாம். பிசாசானவன் உபாகம புத்தகத்தை பகைத்தபடியினாலே மேலும் அவரை தாக்காமல் கடந்து சென்று விடுகிறான். அருமையானவர்களே, கர்த்தர் தன்னுடைய ஜனங்கள் தங்கப்போகும் வாக்குத்தத்த பூமியிலே உண்மையும் உத்தமமாய் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அதை கருத்தாய் போதிக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய வீடுகளிலே வேத வசனங்களை பிள்ளைகள் வாசிக்கிறார்களா? இதை குறித்து நாம் கருத்துள்ளவர்களாய் இருக்கிறோமா? சிறு பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்பதை குறித்து பொறுமை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? உபாகமம் 6:23-25 வரை பாருங்கள். தாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்துக் கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடே காப்பதற்கும் எந்நாளும் நன்றாயிருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படியையும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும் என்று சொல்வாயாக. எதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார்? வாக்குத்தத்த பூமிக்குள்ளே கொண்டு செல்வதற்காக. நம்மை தேவன் ரட்சித்ததும் அதே போலத்தான். மரணத்திலிருந்து, நியாய தீர்ப்பிலிருந்து அவர் நம்மை ரட்சித்தார். கிறிஸ்துவின் சரீரமாய சபைக்குள்ளே நம்மை அங்கத்தினராக்குகிறார். அது ஆசீர்வாதத்தின் இடம், அவரோடு கூட ஐக்கியப்படும் இடம். இறுதியான பரலோக வாழ்க்கையும் அதுவாயிருக்கிறது. என்றாலும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறி முடியவில்லை. ரோமர் 4:25 என்ன சொல்கிறது? அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவரே நம்முடைய நீதியாயிருக்கிறார். அப்பொழுதுதான் அவருக்கு முன்னாலே நாம் நிறைவானவர்களாய் நிற்க முடியும். நம்மை அவர் விடுதலை செய்து வெளியே கொண்டு வந்தார். ஏனென்றால் நம்மை நித்தியத்திற்குள்ளே எடுத்து செல்வதற்காக. இந்த காரணங்களினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஏற்கனவே நித்திய ஜீவனை பெற்றுவிட்டோம். தேவனுக்கு முன்பாக இரட்சகரின் நீதி நிமித்தமாக நாம் இருக்கிறோம். 1 Johannes 5:11-12 பாருங்கள். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நான் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நம்மை தகுதிப்படுத்துகிறார். நம்மை வழிநடத்துகிறார். நம்மை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல மாற்றுவதற்காக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார். இதைத்தான் பிலிப்பியர் 2:12-13 நாம் வாசிக்கிறோம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். இது ரட்சிப்பிற்காக செயல்படுவதல்ல. ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவதை குறித்து சொல்கிறது. மூன்றாவதாக, நான் ரட்சிக்கப்படுவேன் என்றும் நாம் சொல்லலாம். இதனாலே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை இன்னமும் செய்து முடிக்கவில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அவர் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை அவர் செய்து முடிக்கவில்லை. 1 யோவான் 3:2 பாருங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஒருமுறை ஒரு ஜெப ஐக்கியத்திலே சாட்சி நேரத்திலே ஒரு பெண்மணி எழுந்து, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தம்முடைய முதுகிலே இந்த விதமாய் எழுதப்பட்டிருக்கும் ஒரு அட்டையை தொங்கவிட்டிருக்க வேண்டும் என்று கூறினாள். அதாவது, தேவனுடைய கிருபை செய்யக்கூடிய சிறப்பான காரியம் இது மட்டுமல்ல என்று எழுதப்பட்டிருக்க வேண்டுமாம். ஆம் பிரியமானவர்களே, அது உண்மையாயிருக்கிறது. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் தேவன் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார். நாம் மீண்டுமாக அவரோடு காணப்படும் பொழுது நாம் அவரை போல இருப்போம். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்நாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர் மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்த முடியாக அவர் கற்றுக் கொடுத்திருக்கிற கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் தொடர்ந்து கீழ்ப்படியவே நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய மகா பெரிய அன்பினாலே நீர் எங்களை நேசிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் எங்களை நேசிப்பதனாலே உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய எங்களை எதிர்பார்க்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்களும் உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாக உம்முடைய பிள்ளைகளாக என்றென்று வாழத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தியர்களும். யார் யார் இந்த நாளின் செய்திகளை கேட்டு உம்முடைய வசனங்களை தங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே எழுதி கொண்டார்களோ அவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய சமாதானத்தை உம்முடைய சந்தோஷத்தை தாரும். பல்வேறு காரியங்களினாலே சமாதானத்தை சந்தோஷத்தை இழந்து தவிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் பாராட்டி உம்முடைய கற்பனைகளும் உம்முடைய கட்டளைகளும் எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தார்களும். நீர் அவர்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிற காரியங்களை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட இன்றும் இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து வரும் நாட்களிலேயும் நீரே தந்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சுந்தரம் மிகும் இந்த பூவில், சுந்தரம் மிகும் இந்த பூவில், எந்த மேன்மைகள் எனக்கிருப்பீனும், எந்த மேன்மைகள் எனக்கிருப்பீனும். விந்தை கீறு சேசுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக விருப்பினும், திரண்டாசி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக விருப்பினும், குருசை நோக்கி பார்த்த எனக்கு, குருசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய பெருமை யாவும் மற்பமே, உரிய பெருமை யாவும் மற்பமே. விந்தை கீழே சுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. ஊட்டம் வட்டா ஜீவநதியா, துங்கரத ஊத்தில் மூழ்கி, துங்கரத ஊத்தில் மூழ்கி தூய்மை அடைந்து மேனையாகினேன், தூய்மை அடைந்து மேனையாகினேன். விந்தை கீறுசே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சென்னிலீலா கை காணின்று சிந்துததோ துயரோடந்து, சென்னிலீலா கை காணின்று சிந்துததோ துயரோடந்து. மன்னையீரை போன்ற காட்சி, மன்னையீரை போன்ற காட்சி என்னளிலுமே எங்கும் காணே, என்னளிலுமே விந்தை கீறு சே சுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சங்கீதம் 113:7. சங்கீதம் 113:7.